الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர வகுப்பில் இன்றைக்கு நாம் எல்லாம் பங்கு பெறுகிற நல்ல பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே வரலாற்றில் ஒரு நாள் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நிகழ்காலத்தில் நடைபெறுகிற பெரும்பான்மையான விஷயங்கள் நமக்கு மனக்கவலைகளையும் மனச்சோர்வுகளையும் தான் தந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற போது இந்த காலம் மாறி போச்சும்பாங்கள, அந்த மாதிரி இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள், இந்த வாழ்க்கையில் நிறைய சாதித்தவர்கள், சோதனை முயற்சிகளை எல்லாம் சாதனை முயற்சிகளாக்கியவர்கள், இப்படிப்பட்ட நன்மக்கள் போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாண்டுகளும் பாண்டேக்களும் பண்டாரங்களும் பரதேசிகளும் போய் என்ன செய்து இன்னைக்கு கல்லூரி மாணவர்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு காலங்கள் மாறிடுச்சு. அதனால் மொத்தமாக நமக்கு என்ன ஒரு பாடத்தை நிகழ்கால சம்பவங்கள் தருகிறது என்றால், கியாமத்தினால் நெருங்கி கொண்டிருக்கிறது, குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வறுமை நாள் நெருங்குகிற போது குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று பெருமானார் சொல்லாசு சொன்னதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம இந்த நிகழ்காலமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம வரலாற்றுக்கு ஒரு நாள் போறோம். அது எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாள் வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கு என்ன மாதிரியான குழப்பங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, இந்த குழப்பங்களின் ஊற்றுக்கண் உருவாகிய நாள் அது. இன்றைக்கு என்ன மாதிரியான, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே புறையோடி போயிருக்கிற குழப்பங்களை, மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தாய் அமைப்பான குழப்பம் அது. நிறைய பயான்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக தாவா சென்றோடு தொடர்புடைய நாம் ஹவாரிஜிகள், ராஃபுவாக்கள், மோத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், பாத்தினியாக்கள் போன்ற பெயர்கள் நமக்கு அதிகமாக ஓரளவுக்கு அறிமுகமான பெயர்கள். ஏன் இவங்கெல்லாம் யாரு? யார் இவங்கெல்லாம்? வழிகட்டவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் தோன்றிய வழிகேடர்கள். இவங்க எல்லா பேரையும் நம்ம ஒரே வரியில் சொல்லணும்னா யார் இவங்க? அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற அந்த அமைப்பிற்கு எதிரானவர்கள். அது என்ன அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும், அந்த சுன்னாவை சார்ந்திருந்த சஹாபாக்கள் என்கிற அந்த ஜமாத்திற்கும் எதிரானவர்கள். இதுல உச்சகட்டமாக அலி ரதியல்லாஹு அவர்கள் காலத்தில் இந்த குழப்பங்கள் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த இரண்டாவது ஆறு வருடங்கள் மற்றும் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த குழப்பங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாள் வந்து அந்த குழப்பத்தின் உச்சகட்டத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு நபித்தோழர், குறிப்பாக அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குழப்பவாதிகளை நேருக்கு நேராக தனியாக களம் கண்டு ஒரு கொஞ்ச நேரம் அவர்களிடத்திலே மிக அற்புதமான முறையில் ஒரு உரையாடல் ஒன்றை நடத்தி 6000 பேர் குழுமியிருந்த அந்த சபையில் தன்னுடைய ஒரு சின்ன உரையினால் 2000 பேரை மீட்டெடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த வரலாற்றினுடைய ஒரு நாள். இன்றைக்காகத்தான் நமக்கு வேணும். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ சவால்களையும் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டங்களில் எல்லாம், இந்த கவலைகளில் எல்லாம் ஒரு பெரும் கவலை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதிலும் மார்க்க பேண்டுதலோடு வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள், அதிலும் கொள்கைதான் முக்கியம் என்று வாழ விரும்புபவர்களுக்கு பெரிய கவலை இதுதான். இஸ்லாமிய சமூகத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான குழப்பங்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாவங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. விபச்சாரம் செய்வது ஒரு பாவம், மது அருந்துவது பாவம். ஆனா இந்த பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் எது? சிறுக்கு வைப்பு. இப்படிதானே விபச்சாரம் செய்தவன் ஒருவன் நம்முடைய ரோட்டிலே வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மோசமான உரம் எல்லாம் உள்ள போ அப்படின்னு நம்ம அலாட் பண்ணுவோம். குடிகாரன் ஒருவன் நம்முடைய ரோட்டில் வர்றான், அப்போ குடிகாரன் வர்றான் இல்ல உள்ள போ உள்ள போம்போ. சிறுக்கு வைக்கிறவன் ரோட்டில் வந்தா என்ன செய்யறது இல்லை, நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்படிதானே விபச்சாரமும் பாவம் தான், மது அருந்துவது பாவம் தான், திருடுவது பாவம் தான். ஆனால் இது எல்லாத்தையோட பெரும்பாவம் இது அல்லாவுக்கு இணை வைப்பு. ஆனால் எந்த பாவத்திற்கு என்ன மாதிரியான ஒரு வெயிட்டேஜை நாம் கொடுக்க வேண்டுமோ அந்த வெயிட்டேஜ் இன்னைக்கு நம்ம கொடுக்கறது. அதுக்காக மற்ற பாவத்தெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அவைகளெல்லாம் கபாயிருதுன்னு பெரும்பாவங்கள் தான். ஆனால் அந்த பெரும்பாவங்களுக்கெல்லாம் பெரும்பாவம் இது அல்லாவுக்கு இணை வைக்கிறது. அதுதான் இஸ்லாமிய பெண்ணுதலோடு இஸ்லாமிய கல்வி பின்னணியோடு அந்த கொள்கை பிடிப்பு என்று சொல்லுகிறோமே அதோடு உரசி பார்ப்பவர்களுக்கு அந்த பாவம் தான் பெருசா தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வரலாற்றில் ஏற்பட்ட அந்த கொள்கை குழப்பத்தை ஒரு தனி ஒரு நபராக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வென்றெடுத்தார்கள் என்கிற அந்த ஒரு சுவையான உணர்ச்சி பூர்வமான அறிவு பூர்வமான அந்த சம்பவத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை ஒரு வாய்வழி வாக்கு மூலமாகவே தன்னுடைய வாழ்வில் நடந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஹரூரியா என்று சொல்லக்கூடியவர்கள் புறப்பட்ட போது, ஹரூரியா என்றால் அந்த ஹரூரியா என்கிற இடத்தில் தான் என்ன செய்கிறார்கள் அந்த குழப்பவாதிகள் அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்வதற்கு குழப்பங்களை செய்வதற்கு வித்திடுகிறார்கள். அலி ரலியல்லாஹுவர்கள் என்ன செஞ்சிடணும், ஆட்சியில் இருந்து நீக்கிவிட வேண்டும், அலி ரலியல்லாஹுவர்களை முடித்துவிட வேண்டும் என்கிற கருத்தில் அந்த ஹரூரியாவிலே என்ன செய்கிறார்கள் அந்த குழப்பவாதிகள் அங்கே இருக்கிறார்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹா கூட ஒரு பெண்மணியோடு பேசும்போது அவங்க ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கும்போது அவங்கள பார்த்து எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க, ஹரூரியத்துன் அந்தி, நீ என்ன ஹரூரியா காரியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஹரூரியானா என்னது, அந்த கட்டுப்பாடு என்கிற அந்த வட்டத்திற்கு வெளியே சொல்லக்கூடிய ஹவாரிஜிகளுக்கு சொல்லப்பட்ட பேர் அந்த பேர். அப்போ என்ன செய்யறாங்க, 6000 பேர் அந்த சபையில் மூழ்கி இருக்கிறார்கள். 6000 பேர் அங்க என்ன செய்யறாங்க, கூடியிருக்கிறார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பர்மிஷன் கேட்கிறார்கள். யா அமீர் முஃமினீன் அவர்களே கொஞ்சம் தொழுகையை தாமதப்படுத்துங்கள், இந்த சமுதாய மக்களிடத்திலே போய் நான் கொஞ்சம் சந்தித்து விட்டு பேசிவிட்டு வருகிறேன் அப்படிங்கிற. பாருங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமான முறையில் பிரார்த்தனை செய்யப்பட்டவர், அஹ்ல பைத்தில் உள்ளவர். இப்படி நிறைய சிறப்புகள் இருந்தாலும், நல்ல காரியத்திற்காகவே அவர்கள் போகக்கூடியதாக இருந்தாலும் அமீர் இடத்திலே பர்மிஷன் கேட்டு விட்டு தான் என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்ப இதுதான் கட்டுப்பாடு என்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னி அகாஃபுஹும் அலைக், உனக்கு ஏதாவது அவர்கள் தீங்கிழைத்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் தானே குழப்பவாதிகள். ஒரு கலீஃபாவாக இருந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களையே முற்றுகையிட்டு கொலை செய்த அந்த பாவிகள் கூட்டம் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு செஞ்சிருவாங்களோன்னு நான் பயப்படுறேன். உடனே இவங்க சொல்றாங்க, கல்லா இன்ஷா அல்லாஹ், பயப்படாதீர்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அமீர் உமீனிடத்திலே பர்மிஷன் கேட்டுவிட்டு அந்த 6000 குழப்பவாதிகளை, அந்த 6000 மோசமானவர்களை சந்திப்பதற்கு தனி ஒரு நபராக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு போறாங்க. யோசிச்சு பாருங்க, கொள்கைவாதிகளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு துணி, லட்சியவாதிகளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு துணி, கூட்டங்களை கண்டு பயப்படுவதோ எதிராளிகள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற எந்த விதமான ஒரு அச்சமும் ஒரு பயமும் இல்லாமல் குழப்பவாதிகளை அவர்களுடைய குகையிலேயே சென்று நேரடியாக சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற ஆளுமைகள் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்ய முடியும், நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். உடனே சொல்றாங்க, ஃபலபிஸ்து அஹ்ஸனம் அஹ்ஸனமா யகூனு மின் ஹுலலில் யமன், யமன் தேசத்திலிருந்து வரவு வைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆடையை நான் அணிந்து கொண்டு, ஒரு தரஞ்சல் தூ அற்புதமான ஒரு அழகான ஒரு காலனியையும் நான் அணிந்து கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நான் போனேன். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்போது உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னை அவர்கள் பார்த்தபோது, மர்ஹபம் பிக இப்னு அப்பாஸ், அப்பாஸின் மகனே வருக அப்படின்னாங்க. இது குழப்பவாதிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜாலம். அவர்கள் அந்த எதிர்ப்பையும் அந்த சதிகளையும் அந்த சூழ்ச்சிகளையும் உள்ளங்களுக்குள் தான் வைத்திருப்பார்களே தவிர உதட்டில் அவங்க என்னதான் வச்சிருப்பாங்க, நயமான வார்த்தைகளை தான் வைத்திருப்பார்கள். இது காலம் காலமாக கொள்கை கொள்கையிலே தடம் புரண்டவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதான் நடக்குது. மார்க்கத்துக்கு வெளியே இருக்கிறவனையெல்லாம் தொப்புள் கொடி சகோதரர்களேங்கிறான், உள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டே வெளியே போனவங்கிறான். இப்போ இது காலம் காலமாக என்ன இந்த சமுதாய மக்களிடத்திலே புறையோடி போய் இருந்த ஒரு நோய் என்னன்னு சொன்னா, உள்ளத்திற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை காட்டுவது. அப்ப இந்த ஹரூரியாக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு வருகையை தெரிந்து கொண்டு, மர்ஹபம் பிக இப்னு அப்பாஸ், அப்பாஸின் மகனே வருக அப்படின்ன உடனே அவனுடைய குதர்க்க புத்தியை ஆரம்பிக்கிறான். அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியும் எவ்வளவு பெரிய அழகான பின்னணி கொண்டவர்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான தியாகங்களுக்கும் குறிப்பாக கல்வி சேவைக்கும் சொந்தக்காரர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களை வம்பிழுக்கிற விதத்துல முதல் கேள்வி, சும்மா ஹாதிஹில் ஹல்லா, என்ன அப்துல்லா பின் அப்பாஸ் ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த அற்புதமான ஒரு ஆடையை அணிந்திருக்கிறீர்களே, எதுக்க இந்த மாதிரி ஆடையெல்லாம் ஏன் அணிகிறீர்கள் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறான். உடனே இவங்க பதில் சொல்றாங்க, இப்படி நான் ஒரு ஆடை அணிந்ததற்காக நீங்கள் என்னை ஏன் குறை சொல்கிறீர்கள், லக்கத் ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன மா யகூனு மினல் ஹுலல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதமான ஆடை அணிந்திருப்பதை, அழகான ஆடை அணிந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆதாரத்தை கொண்டு வந்து அங்க போடுறாங்க. போட்டதோட மாத்திரமல்லாம ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார்கள். இப்படி குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத் மினர் ரிஸ்க், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் நல்ல தூய்மையான ரிசுக்கையும் இந்த உலகத்திலே ஹராம் ஆக்குபவர் யார், நம்ம நல்ல உணவு உண்பதோ நல்ல உடைகளை அணிவதோ என்ன கிடையாது, நமக்கு தடை செய்யப்பட்டதல்ல. ஆனால் அது பெருமையாக இருக்கக்கூடாது, பகட்டாக இருக்கக்கூடாது, ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, இறைவனுடைய நினைப்பை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஹராமான முறையில் உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, பிறரை தாழ்வுபடுத்த வேண்டுமென்றோ பிறரை கேவலப்படுத்த வேண்டுமென்றோ அல்லது நான் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் என்கிற அந்த எண்ணத்திலேயே என்ன செய்யக்கூடாது, நம்ம இது அணியக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஆடைகளை அணிவதோ நல்ல காலணிகளை அணிவதோ இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல, தடை செய்யல. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் போது சஹாபாக்கள் அஞ்சிய நிலையில் இந்த ரெண்டை தான் பயன்படுத்துறாங்க. இந்த ரெண்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் ஒருவர் தன்னுடைய ஆடையை, அழகான ஆடையை அணிவதிலோ அல்லது அழகிய காலணியை அணிவதோ பெருமையாகுமா அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் பெருமை என்பது என்ன, சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மனிதர்களை கேவலமாக கருதுவதும் தான் என்னது பெருமை. ஒரு மனிதனிடத்தில் பெருமை இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அளவுகோல் என்ன, உங்கள் அல்லாத ஒரு மூன்றாவது மனிதர் எந்த உண்மையை சொன்னாலும் அவர் சொல்லுவதில் உண்மை இருக்கிறது என்றால் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை குறைப்படுத்துவதாக இருக்கலாம், உங்களை விமர்சிப்பதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இதனால் வரைக்கும் எதை உண்மை என்று நம்பிக்கை கொண்டிருந்தீர்களோ அதற்கு மாற்றமான கருத்தாக கூட இருக்கலாம். அவர் சொல்லுவது சரி என்றால், சரி என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால், சரி என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய மனம் இதை ஏற்க மறுக்கிறது என்பது போன்ற பிடிவாதம் பிடிப்பது தான் என்னது பெருமையிலேயே உச்சக்கட்ட பெருமை. இரண்டாவது வரை விளக்கணும் என்ன, பிறரை தாழ்வாக நினைப்பது, பிறரை கேவலமாக நினைப்பது, எனக்குத்தான் பேச தெரியும், எனக்குத்தான் அனுபவம் இருக்கிறது, எனக்குத்தான் அறிவு இருக்கிறது, எனக்குத்தான் செல்வம் இருக்கிறது, எனக்குத்தான் செல்வாக்கு இருக்கிறது என்று பிறரை மட்டமாக நினைப்பதும் பெருமை. அப்ப சாதாரணமான முறையில ஒரு மனிதன் தன்னுடைய ஆடைகளையோ அணிகலன்களையோ அழகிய முறையில் அணிவதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதை பெருமை என்கிற வரையறைக்குள் கொண்டு வரவில்லை. அப்ப இதே செய்யறாங்க. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த அந்த உரையாடல் போய் இறங்குகிறார்கள். காலு ஹுமா ஜா அபி, எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வருகை தந்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு செய்யறாங்க. அந்த ஹரூரியாக்காரர்கள், அந்த ஹவாரிஜிகள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்டவுடனே அவங்க சொல்லக்கூடிய பதில், அத்தைத்துக்கு மின் ஐந்து அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹாஜிரீன் வல் அன்சார், நான் முஹாஜிர்களாகவும் அன்சாரிகளாகவும் இருக்கக்கூடிய நபியின் தோழர்களிடமிருந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். உங்க கேட்ட கேள்வி என்னது, எதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆனா இவங்க சொன்ன பதில் எப்படி, நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விக்கு இந்த பதில் கொஞ்சம் நம்ம அப்படி வித்தியாசமாக பார்க்கும்போது கொஞ்சம் முரண்பட்டதை போல் தான் தெரியும். ஆனால் கொள்கை என்கிற ஒன்று வரும்போது, கொள்கை சார்ந்த உரையாடல் என்று வரும்போது, அந்த கொள்கையை உரசி பார்க்கக்கூடிய அளவுகோலாக இருக்கக்கூடியது எதாத்தான் இருக்கணும், நபி தோழர்களாகத்தான் இருக்கும். அப்போ காலம் காலமாக ஒருவர் நேர்வழியில் இருக்கிறாரா அல்லது வழிகேட்டிலே இருக்கிறாரா, நேர்வழியில் இருக்கிறாரா அல்லது வழிகேட்டிலே இருக்கிறாரா என்பதை உரசி பார்க்கிற உரைக்கல்லாக இருக்க வேண்டியவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் தான் பேசவிருந்த கருத்தை பேசுவதற்கு முன்னால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விமர்சிப்பதற்கு முன்னால், கொள்கை ரீதியான அந்த குழப்பங்களை துகளிப்பதற்கு முன்னால், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொன்னாங்க, நான் சஹாபாக்கள் இருக்கும் சபையிலிருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்கிற சபையிலிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அப்ப 1400 ஆண்டுகளாக, 14 நூற்றாண்டுகளாக இந்த சமூகத்திலே யாரெல்லாம் வழிகட்டவர்களாக வந்தார்களோ அல்லது இன்றைக்கு வழிகட்டவர்களாக இருக்கிறார்களோ இவங்க எல்லாரையும் பாருங்க, சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்களாகவோ, சஹாபாக்கள் உருவாக்கி வைத்த கட்டமைப்பிலிருந்து வெளியே செல்லக்கூடியவர்களாகவோ, அல்லது சஹாபாக்களை பாவம் செய்தவர்களை போன்று அங்கு ஒரு காட்சியகத்தை உருவாக்கக்கூடியவர்களாகவோ தான் இருப்பார்கள். யார் அந்த நேர்வழியில் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சிறப்பை அந்த புனிதத்தை அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களோ அந்த புனிதத்தை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இத நமக்கு அந்த கொள்கையற்றவர்களிடத்திலே வழிகேடுவர்களிடத்திலே உரையாடல் செய்ய போகும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு உணர்த்தக்கூடிய முதல் பாடமாக இருக்கிறது. ஏன் இந்த சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தணும், அதற்கு என்ன காரணம், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியான கடமைகளைத்தானே அல்லாஹ் விதித்திருக்கிறான், அவர்களுக்கும் நமக்கும் ஒரே போன்ற உயிரைத்தானே உடலமைப்பை தானே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த சஹாபாக்களை மட்டும் ஏன் நாம் சிறப்பிக்க வேண்டும் என்றால், அதற்குரிய காரணத்தை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய வாக்குமூலத்திலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், வஅலைஹிம் நஸலல் குர்ஆன், அந்த சஹாபாக்கள் மீதுதான் திருக்குர்ஆன் இறங்கியது, ஃபஹும் அஅலமு பிதஅவீலிஹி மின்கும், உங்களை விட அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள், வலைஸ ஃபீக்கும் மின்ஹும் அஹதுன், அந்த சஹாபாக்களில் ஒருவரும் உங்களோடு இல்லை அப்படிங்கிறார். இந்த வழிகட்டவர்கள் எத்தனை பேர், ஏன் அவர்களை வழிகட்டவர்கள் என்று முடிவு பண்ணுகிறோம், ஏன் அவர்களை வழிகேடர்கள் என்று உலமாக்கள் முடிவு பண்ணுகிறார்கள் என்றால், அந்த கூட்டத்தில் யார் கிடையாது, சஹாபாக்கள் யாரும் கிடையாது. சஹாபாக்கள் என்றால் அவர்களுக்கு தபக்காத்துகள் இருக்கிறது. தபக்காத்துகள் என்றால் என்ன, கிரைடீரியா, யார் அந்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உயிர் வாழ்ந்தவர்கள், ஈமான் கொண்ட நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் கண்டவர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படிப்பட்ட சில வரைவிலக்கணங்கள் இருக்கிறது அந்த சஹாபாக்களுக்கு. அந்த சஹாபாக்கள் யார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அஷரத்துல் முபஷரா என்கிற சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார்களே அந்த 10 பேர் என்கிற அவர்களை முதன்மை பட்டியலாகவும், அவர்களை தொடர்ந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அடுத்த கட்ட பட்டியலாகவும் இடம்பெறுகிறார்கள். ஹிஜ்ரத் செய்தவர்கள், பத்ரிலே கலந்து கொண்டவர்கள், அடுத்தடுத்த போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள், மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், பெருமானா சல்லாஹுடைய மரண நேரத்திற்கு முன்பு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இப்படி நிறைய என்ன இருக்குது, படித்தரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த படித்தரங்களில் எந்த படித்தரத்திலும் உள்ளவரும் யாரோட இல்ல, அந்த ஹவாரிஜிகளோடு இல்லை. இன்றைக்கு ஏன் வழிகேடர்களுடைய சிந்தனை ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளாகவும் மூத்தசீலாக்களுடைய சிந்தனைகளாகவும் ஒத்திருக்கிறது என்கிற பிரச்சாரம் நம்முடைய அஹ்லு சுன்னா துஆத்துகளால் தாயிகளால் வலிமையாக எடுத்து வைக்கப்படுகிறது என்றால், காலம் காலமாக இந்த வழிகேடர்கள் சஹாபாக்கள் என்கிற வட்டத்தை விட்டு வெளியில் தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ அதை அவங்க என்ன செய்யறாங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு உணர்த்துகிறாங்க. ஒரு மனிதனுக்கு முதலில் யார், அவன் யார் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். அவன் யார் என்பது அவனுக்கு தெரிந்தால்தான் அவன் இருக்கக்கூடிய கொள்கை சரியா இல்லையா என்பது அவனுக்கு புரியும். அப்போ சஹாபாக்கள் அவர்களுடைய சபையில் நான் வந்திருக்கிறேன், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனாருடைய மகன் அலி ரலியல்லாஹுடைய சபையில் இருந்து வந்திருக்கிறேன், இவங்கள் எல்லாம் யாரு, நீங்கள் எதிர்க்கிறீர்களே உங்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் அவர்கள், குர்ஆன் இறங்கிய காலத்திலே உள்ளவர்கள், அலைஹிம் நஸலல் குர்ஆன், அவர்கள் மீதுதான் குர்ஆன் இறங்கியது. அது என்னங்க, அவர்கள் மீது குர்ஆன் இறங்கியது, அவர்கள் மீது இறங்கியதா, ரசூலுல்லாஹி மீது இறங்கியதா, குர்ஆன் யாருக்கு இறங்கிச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தாலும் அதிலே யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அந்த குர்ஆனுடைய வார்த்தை யாரை அழைத்தது, நீங்கள் நீங்கள் என்கிற வார்த்தை பிரயோகம் யாரை பார்த்து பேசியது, ஒரு காரியத்தை செய்தால் பாராட்டப்படக்கூடிய வகையில் இறக்கப்பட்ட வசனம், குறிப்பாக அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று மூமின்களுடைய பண்புகளை வர்ணிக்கும் விதத்தில் வார்த்தைகள் வந்தது, வாக்கியங்கள் வந்தது. அது யாரின் பேரில் வந்தது, சஹாபாக்கள் பேர். அதற்கு பின்னாடி வந்தவர்களுக்கு அந்த வசனம் பொருந்தும், அந்த குண நிலன்களையும் அந்த பண்பாடுகளையும் நம்ம பின்பற்றும் போது. ஆனா நேரடியாக அந்த குர்ஆன் யாருக்கு இறங்கியது, யாருக்கு இறங்கிச்சு, சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டமாக சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டு இறங்கியது என்கிற அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, அவங்க எச்சி வைத்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னதை உங்களிடத்தில் தெரிவிப்பதற்காகவும் நீங்கள் சொல்ல போவதை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய ஸ்டாண்டர்டை தன்னுடைய ஸ்டேட்டஸை அங்கே மிக தெளிவாக நிலைநாட்டுகிறார்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ அந்த சபையே அலர்ட் ஆகுது. இப்ப அந்த சபையை என்ன ஆகுது, ஒரு விதமான ஒரு அழுத்தத்திற்கு செல்கிறது. ஆஹா, இவ்வளவுலாம் நம்ம மக்களை உருவாக்கி வச்சிருந்தோமே, இந்த உருவாக்கப்பட்டவர்கள் யாருடைய சிந்தனையின் கீழ் உருவாகியவர்கள், இஸ்லாமியர்களுடைய போர்வையில் யூதர்களுடைய கிருமியாக இருந்த அப்துல்லாஹ் பின் சபா என்பவனுடைய அந்த சிந்தனையால் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மார்க்கத்தை புதுப்பிக்கிற சமூக சீர்திருத்தவாதிகளை அனுப்புகிறானோ அதே போன்று ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறான் வடிகேடர்களையும் அனுப்பியிருக்கிறான். இப்ப சமூக சீர்திருத்தவாதிகள் என்று நாம் சொல்லும் போது எப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்றவர்களை நாம் வரிசைப்படுத்துவோமோ அதே போன்று வழிகேடர்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், வரிசைப்படுத்த முடியும். இன்னைக்கு வரைக்கும் காதியானிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய மிர்சா குலாம் அகமது காதியானி, அவன் எந்த லிஸ்ட்ல கொண்டு வருவோம், நல்லவங்க லிஸ்ட்ல கொண்டு வருவோமா வழிகேடருடைய லிஸ்ட்ல கொண்டு வருவோமா, வழிகேடருடைய லிஸ்ட்ல கொண்டு வருவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை நபி என்று வாதிட்டவர்களை எங்க கொண்டு வருவோம், இந்த பக்கம் தான் கொண்டு வருவோம். சுன்னாக்களை மறுத்தவர்களை இந்த பக்கம் தான் கொண்டு வருவோம். நவீன சல்மான் ருஷ்டிகளை இந்த பக்கம் தான் கொண்டு வருவோம். அப்படிதானே, அதே போன்று அன்றைக்கு வழிகேடர்களில் உச்சக்கட்ட வழிகேடனாக இருந்தவன் யார், அப்துல்லா பின் சபா. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துல்லாஹி பின் உபை அந்த நயவஞ்சகர்களின் தலைவன் வழிகேடர்களுடைய ஒரு ஐகானாக குறியீடாக இருந்தானோ அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த குழப்பவாதிகளின் குறியீடாக இருந்தவன் யாரு, இந்த அப்துல்லா பின் சபா. இவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரங்களை உருவாக்கி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து கூட்டம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்காலர், அதுவும் அகலே பைத்தில் உள்ளவர், ஒரு மாபெரும் அறிஞர், நபிசுல்லாஹிஸ்வர்களால் பிரத்யேகமாக பிரார்த்திக்கப்பட்டவர், துர்ஜுமான் குர்ஆன் என்று அடைமொழி கொடுக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹிஸ்வர்களால. துர்ஜுமான் குர்ஆன் என்ன அர்த்தம், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பாளர். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா அவருக்கு மொழிபெயர்ப்பாளர்னு அர்த்தம் கொடுக்கலாம். இங்கிலீஷ் டு அரபிக், அரபிக் டு இங்கிலீஷ், தமிழ் டு உருது அப்படின்னா அதுல நம்ம டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல முடியும். குர்ஆன் இறங்கினது எந்த பாஷையில, அரபி. அப்துல்லா பின் அப்பாஸ் அவருடைய தாய்மொழி எது, அரபி. அப்ப அவருக்கே துருஜுமான்ங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சுன்னா புரிஞ்சுக்கங்க, அரபியில் அருளப்பட்டதாக இருந்தாலும் அதனுடைய அர்த்த புஷ்டிகளை முழுமையாக உணர்ந்தவர் யாரு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் தப்சீர் உலகத்தில் தப்சீர் கலையில் எந்த வசனங்களுக்கு உண்டான முக்கியமான குறிப்புகளை எழுதும் போதும் விளக்கங்களை எழுதும் போதும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு வார்த்தைகள் என்ன செய்யப்படுகிறது, ஹைலைட் செய்யப்பட்டு போதிக்கப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்த உடனே இப்ப அவர்களுக்கு டைவர்ட் பண்ணணும். எப்படி டைவர்ட் பண்றாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய சிலர் சொல்கிறார்கள், லா துகாசிமு குரைஷா, குரைஷிகளோடு நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு உங்களுக்கு குரைஷிங்கிற ஒரு பேர் மட்டும்தானா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னை அடையாளப்படுத்தும் போது நான் குரைஷி குலத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா, குரைஷி குலத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா, அவங்க சொல்லல. அவங்க அங்க சொன்னது என்ன, சஹாபாக்கள் சபையிலிருந்து வந்திருக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அது எப்படி அவங்க டைவர்ட் பண்றாங்க, குரைஷிகளிடத்திலே பேசாதீர்கள். இதை சொன்னா கூட பரவாயில்ல, அடுத்து பாருங்க, அல்லாவே சொல்லிவிட்டான் குரைஷிகளோடு பேசக்கூடாது, அல்லாவே சொல்லிவிட்டான் குரைஷிகளோடு தர்க்கம் செய்யக்கூடாது. குர்ஆன் ஒரு வசனம் வருது, எப்படி வருது, பல் ஹும் கௌமும் கஸிமூன், சூரத்து ஜுஹ்ரஃப் என்கிற அத்தியாயத்தின் 58வது வசனம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரைஷிகளை பற்றி தான் சொல்கிறான். ஆனா எந்த குரைஷிகளை பற்றி சொல்றான், காஃபிர் குரைஷிகளை பற்றி சொல்கிறான். அவர்களுடைய பண்புகளை எல்லாம் பட்டியல் போடுகிறான். சத்தியத்தை என்னதான் எடுத்து சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, வீண் தர்க்கம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்று அந்த மக்கத்து குஃபார்களை பற்றி அந்த குரைஷி கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை எங்க கொண்டு வந்து ஜாயின் பண்றாங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு. இது காலம் காலமாக சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், கௌசர் தடாகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை விரட்டி அடிப்பார்கள், நவுது பில்லா. தண்ணீர் பருக வருபவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி அடித்து விட்டு சொல்லுவார்கள், என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படி வாங்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது யார, சித்னாவாதிகளை பற்றி. யார் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியே போனார்களோ அந்த குழப்பவாதிகள் குறித்து வரக்கூடிய செய்தியை அறியாமையின் காரணத்தினால் அல்லது பிடிவாதத்தின் காரணத்தினால் அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டிற்கு தக்கவாறதை திரிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்களை எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன குழப்பவாதிகள் சஹாபாக்களுடைய பட்டியலில் சேர்க்கிறார்களோ அதே போன்றுதான் இவர்களுடைய மூதாதையர்களாக இருந்த அந்த ஹவாரிஜிகள் அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குஃபார் குரேஷியை பற்றி சொன்னது, குரேஷி குஃபார்களில் உள்ள அவர்களை பற்றி சொன்ன விஷயத்தை கொண்டு வந்து யார்கிட்ட சேர்க்கிறாங்க, அப்துல்லா பின் அஸ்லம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சேர்க்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கிறார்கள், இப்படி வமா அஸைது கௌமன் கத்து அஷத் இஜ்திஹாத மின்ஹும் முஸ்ஹிபத்தன் வுஜூஹுஹும் மினஸ் ஸஹர், நான் போய் பார்த்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவர்களை விட பெரிய ஆய்வாளர்களை என்னால் பார்க்க முடியாது, அப்படி குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக தெரிந்து வைத்திருந்தவர்கள். அப்படி தெரிய போய் தான் கரெக்டான கேப்ல கரெக்டான வசனத்தை தூக்கி போட முடிஞ்சது. இரவெல்லாம் நின்று தொழுத அடையாளத்தை அவர்களுடைய முகங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அவர்களுடைய கரங்களை பார்த்தாலும் கால்களை பார்த்தாலும் நமக்கு புகழ்வதற்கு தோணும் அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருந்தார்கள், பார்ப்பதற்கு மிகவும் ஈர்க்கும் தன்மையிலே இருந்தார்கள். இப்படி சொன்னதுதான் தாமதம், எப்படி இந்த குறைச்சிகளோடு பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரான் வசனத்தை போட்டவண்ணே அதற்கு பின்னாடி என்ன இருக்குது, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன என்கிற எதையும் ஆய்வு செய்யாமல் அங்கே அந்த 6000 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கலைந்து செல்கிறது. பெருங்கொண்ட கூட்டம் கலைந்து செல்கிறது, என்ன அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நேர்வழி தருவதற்கு நாடுவானோ அவர்களுக்கு தான் என்ன செய்வான், நேர்வழியை தருவான். நேர்வழியை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற விதத்தில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இப்படி சில பேர் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தியவுடன் அந்த சபையில் செல்லக்கூடியவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் என்ன செய்யறாங்க சில பேரு, இல்ல லனுக்கல்லி மன்னஹு, அவரிடத்திலே நாம் பேசி பார்ப்போம், ஒலை நந்துரன்னஹு ஒலை நந்துரன்னமா யகூல், அவர் என்னதான் சொல்லுகிறார் என்பதை நாமும் என்ன செய்வோம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பேச விடுகிறார்கள். உடனே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு ஹாசு மா நக்கம்தும் அலா அஸ்ஹாபி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ்சனுடைய சஹாபாக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் மீதும் அந்த இறை தூதர் சல்லாஹ்சனுடைய சிறிய தகப்பனாருடைய மகனாகிய அலி ரலியல்லாஹு அவர்கள் மீதும் நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள், அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க. 6000 பேரு இவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் தான், இன்னும் இந்த சபையில் இல்லாத கூட்டம் இன்னும் இருக்குது. இவ்வளவு பேரு ஒரு கிளர்ச்சியாளராக மாறி ஒரு மாபெரும் போராட்டக்காரர்களாக மாறி அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சித் தலைவராக இருக்கக்கூடியவரையே ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடியவருக்கே எதிராக நீங்கள் சதிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்திலே என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிறது. சகோதரர்களே, நாம் அசத்தியவாதி யாரை போய் பார்த்து பேசுவதற்கு போனாலும், அசத்தியவாதிகள் என்பது கொள்கை ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது நம்முடைய கருத்தை ஏற்காத நம்முடைய பொது வாழ்க்கையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வியாபார நிமித்தமான வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கிறோம், ஒரே கருத்தில் எல்லோரும் இருக்கிறோமா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரே கருத்தில் எல்லோரும் இருக்கிறோமா, குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க, சரி அந்த இடத்துல இருக்க அந்த இடத்த வாங்கலாம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்த வாங்கலாம், அண்ணன் சொல்லுவாரு இல்ல அது வாங்க வேண்டாம் அது சரியா வராது, தம்பி சொல்லுவாரு இல்ல அதை நம்ம வாங்கணும், அப்போ வாங்கணுமோ வாங்க கூடாதுங்கிற ஒரு முடிவு நீங்க அங்க எடுக்கணும். கணவர் மனைவி சேர்ந்து விடுமுறைக்கு ஊருக்கு போகணும் அல்லது வெக்கேஷன் போகணும், போலாமா வேணாமா, போறதா இருந்தா எங்க போலாம், உங்க வீட்டுக்கு போலாமா ஏன் வீட்டுக்கு போலாமா, இப்படி ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளோட தான் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போனா நிம்மதியா போக முடியுதா, முதல்ல ஹோட்டலுக்கு போலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன், போனதுக்கு அப்புறம் எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு அடுத்த டிஸ்கஷன், அங்க போய் உட்கார்ந்து எதை ஆர்டர் பண்ணணும் அடுத்த டிஸ்கஷன், அப்படியே ஆர்டர் பண்ணி எல்லாம் வந்தாலும் முதல்ல எதை சாப்பிடுறது ஒரு டிஸ்கஷன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு பில்லு கொடுக்கிறதுங்கிறது பெரிய டிஸ்கஷன். இப்படி வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம என்ன பார்க்கிறோம், முரண்பாடுகளின் மொத்த உருவங்களை பார்க்கிறோம். அப்ப சாதாரண உலக விஷயத்திலேயே எப்படி இருக்கும் போது மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கும், கொள்கை விஷயத்தில் எப்படி இருக்கும். அதனாலதான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் பேசுவதற்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யறாங்க, ஹாசு நீங்கள் எதை குற்றச்சாட்டுகளாக வைக்கிறீர்களோ அந்த குற்றச்சாட்டுகளை முதலில் கொண்டு வாருங்கள், இதுதாங்க சிறந்த அறிவாளி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, விவாதம் செய்யறவங்க கூட எதிராளியை பேச விடாம கத்துறதுதான் பெரிய விவாதத்திறம் நினைக்கிறேன். அப்படிதானே, இன்னைக்கு என்ன நடக்குது, டிவிகள்ல ரியாலிட்டி ஷோக்கள் என்கிற பேரில், விவாத நிகழ்ச்சி என்கிற பேரில் கண்ட குப்பைகளையும் கண்ட கழுதைகளையும் கொண்டு வந்து உட்கார வைத்து சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தலைப்பு. அஜித் சொன்னது சரியா தவறா, இதெல்லாம் ஆடா வேணும் இந்த நாட்டுக்கு, இந்த நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம படக்கூடிய அவதிகள்ல படக்கூடிய கஷ்டங்கள்ல இதெல்லாம் ஒரு விவாத தலைப்பாக்கி அதை பேசுறதுக்கு ஒரு 6 பேர் வேலைன்னு சொல்லியமா வந்து உட்கார்ந்து அதுல வந்து ஒருத்தர் வாதத்தை எடுத்தா பதில் கொடுக்கறான், இல்ல அவனை பேச விடக்கூடாது, அதான் இவளுக்கு கொடுக்கற ட்ரைனிங். இவனுக்கு கொடுக்குற ட்ரைனிங் என்ன, அவனை பேச விடக்கூடாது, அவன் சத்தம் போடும், அவன் 50 mm கத்துறானா நீ 70 mm கத்துமா. இப்படி மாற்றி மாற்றி கத்துவது இன்றைக்கு வாதத்தின் திறமைகளாக பார்க்கப்படுகிறது. ஆனா அன்றைக்கு 6000 பேர் குடிகொண்டிருந்த 6000 பேர் கூடியிருந்த ஒரு வழிகேடர்களின் கூட்டத்தில் தனியாளாக நுழைந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு எதிரிகளை முதலில் பேச சொல்லுகிறார்கள். ஹாசு மா நக்கம்து வலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி வபினி அம்மிஹி ரழியல்லாஹு அன்ஹும். அவங்க மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. உடனே சலாம், 3 குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு இருக்குது. எத்தனை குற்றச்சாட்டு இருக்கு? 3 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படியா சொல்லுங்க, என்ன குற்றச்சாட்டுகள் அது? அம்மா இஹதாஹுன்ன, அந்த 3 குற்றச்சாட்டுகளில் முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதிகார விஷயத்தில் அவர் மனிதர்களுக்கு தீர்ப்பு சொல்லும் தகுதியை ஏற்படுத்தி விட்டார். வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், கலீஃபாக்களுடைய வரலாறை பற்றி நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அதில் முக்கியமான ஒரு கட்டம் வருகிறது, அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு கொல்லப்பட்டதற்கு பிறகு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஆட்சிக்கு வர்றாங்க. யாரு? அலி ரழியல்லாஹு வர்றாங்க. அலி ரழியல்லாஹு வந்த உடனே அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பேஸ் பண்றாங்க. அவங்க உட்காரும் போதே அந்த அரியணை எப்படிப்பட்ட அரியணை? முற்களாலும் கற்களாலும் சூழப்பட்ட ஒரு அரியணையில் தான், ஆட்சி கட்டிலில் தான் அலி ரழியல்லாஹு அமர்றாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க பேஸ் பண்ற பெரிய பிரச்சனை, உஸ்மான் ரழியல்லாஹு யாரெல்லாம் கொன்னாங்களோ அந்த கொன்னவங்க விஷயத்துல என்ன செய்யணும்? உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டீம் வருது. அலி ரழியல்லாஹு அவர்களை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க, முதல்ல ஆட்சி கட்டில ஏறி ஒருத்தர் உட்கார்ந்தோம்னா அவருக்கு முதல்ல என்ன செய்யணும்? பையத்து கொடுக்கணும், அவருடைய ஆட்சி ஸ்திரமாகணும், இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று நேரடியாக என்ன செய்யணும்? வாக்கு பிரமாணம் தர வேண்டும். அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் சரியானதற்கு பிறகு நம்ம என்ன விஷயம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் அது அலி ரழியல்லாஹு ஆட்சி கட்டிலேயே ஏறுகிறார்கள். அவர்களுக்கும் அலிநாதர்களுக்கும் இடையிலே அது ஒரு போரை போல அது மாறி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களே ஒருவருக்கொருவர் எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு தீர்வு ஒன்று அங்கே வருகிறது. என்ன தீர்வு? ரெண்டு பேரும் பொறுப்பில் இருந்து இறங்கியவர்களாக தங்களை தாங்கள் அறிவித்துக் கொண்டு என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை ஒன்றை அமைத்து அந்த குழு சொல்லக்கூடிய ஒரு மஷூராவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற ஒரு அழுத்தம் இங்கே வருகிறது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அலிதறியாதவர்களும் அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லாவிட்டாலும் ஒரு சுமூக நலன் கருதி, சமூக நலன் கருதி அங்கே ஏற்கிறார்கள். அப்ப ஏற்கும்போது என்ன ஆகுது? அப்ப அந்த அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தினுடைய பொறுப்பை, தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சில மனிதர்களிடத்தில் இவர் தந்து விட்டார். கலீஃபாங்கிறது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு. அபுபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அஜ்மயீன் என்று தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பு இவருக்கு வந்திருக்கும் போது இந்த விஷயத்தில் இவர் எப்படி அந்த தீர்ப்பு சொல்லும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கலாம்? அப்ப இதில் இவர் என்ன செஞ்சுட்டாரு? மிகப்பெரிய தவறு அளித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. சரி, ஒன்னு. ரெண்டாவது என்ன பாருங்க, ஆக்கில் அறிவுள்ளவர் முதல் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாம முதல்ல அவன் என்ன செய்யணும்? எல்லா கேள்விகளையும் வரிசைப்படுத்தி வைக்கணும். ஏன் தெரியுமா? முதல் கேள்விக்கு பதில் சொல்ல நம்ம போனோம்னா அதுல இருந்து சில துணை கேள்விகள் நிறைய பேருக்கு வரும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா சால்வ் பண்ணணும், அது எல்லா இடத்துலயும் சரியா வராது. ஒரு சில விஷயம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முதல்ல ஒன்னு பேசி முடிப்போம், முடிஞ்சிடும் அந்த கூட்டமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு டேட் பிக்ஸ் பண்ணி இன்னொரு ஆட்டி அவங்க வரணும். இப்படி எல்லா டைமும் வந்து வந்து எல்லாரும் டீ காஃபி கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை பேச போறோமா, ஒன்னா இருந்தாலும் அதை கண்ணா பேசி முடிச்சது. பாருங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹுன்னு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு உங்க பதில் சொல்லி இருக்க முடியும். சரி, ரெண்டாவது கேள்வி என்ன? அதை கேள்வி அப்படிங்கிறேன். ஏன், இதுல நிறைய ஹிக்மத்துகள் இருக்கிறது. இப்படி ரெண்டாவது கேள்வியை கேளுங்கன்ன உடனே எந்த கேள்விகளை ஒரு வரிசைப்படுத்துகிறார்களோ அந்த கேள்விகளோட முடிஞ்சிடும், துணை கேள்விகள் வராது. அந்த கேள்விக்குரிய பதிலை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனோவியல் ரீதியான ஒரு சூழல் அங்கே உருவாகும். சரி, முதல் கேள்வி சொல்லிட்டீங்க, ரெண்டாவது கேள்வி என்ன? அவர் போரிட்டார், ஆனால் போரிட்டதற்கு பிறகு அவர் வந்து அங்கு கிடைக்கக்கூடிய அடிமை பெண்களை பங்கிடவில்லை, அதே போன்று கனிமத் பொருளையும் அவர் பெறவில்லை. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் போர் நடந்துச்சு இல்ல, அதே போன்று ஜமல் யுத்தம் என்று ஒன்று நடக்கிறது அலிதன் அவர்களுக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுக்கும் இடையில். இதே குழப்பங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக அப்ப அந்த போர்க்களத்தில் அலிதனுடைய கை ஓங்குகிறது. அவங்க வின் ஆயிட்டாங்கனால போர்களுடைய மரபுப்படி என்ன செய்யணும்? அங்கிருக்கக்கூடிய பெண்கள் இங்கிருக்கக்கூடிய வீரர்களுக்கு பங்கு வைக்க பங்கு வைத்து தரப்பட வேண்டும். அதே போன்றவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய போர் தளவாட சாமான்கள் உட்பட அத்துணை ப்ராப்பர்ட்டிஸும் கனிமத்தாக எடுக்கப்பட்டு அரசாங்க நிதியில் இது சேர்க்கப்பட்டு அதுவும் பங்கு வைக்கப்படணும். ஆனா அவங்க அதை செய்யல. அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அந்த இல்மு அவங்களுக்கு இல்ல. இல்மு இருந்தா தான் கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்மு இருந்தா, ஒரு உண்மையான ஒரு இல்மு இருந்தா, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சுயக்கிரத்தை நுழைவிப்பானா? சரியான இல்மு இருந்தால் சஹாபாக்களுடைய விஷயங்களில் ஒருவன் மாற்று அபிப்பிராயம் சொல்லுவானா? அப்ப இல்மு இல்லாததுதான் சகோதரர்களே எல்லா குழப்பங்களுக்கு காரணம். அதை நம்ம என்ன செய்யலாம்? இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இரண்டாவது விஷயம் அதையும் சொல்லியாச்சு. அப்படியா? ரைட். மூன்றாவது விஷயம் என்ன? மஹா நஃப்ஸுஹு மின் அமீரில் முஃமினீன். அமீருல் முஃமினீன் என்கிற அவருக்கு கிடைத்த அந்த ஒரு பட்டத்தை அவர் தன்னுடைய கரத்தால் என்ன செஞ்சிட்டாரு? அழித்து விட்டார். உடன்படிக்கை வரும்போது ரெண்டு சாராருக்கு மத்தியில் சுமூகமான உடன்படிக்கை வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அமீருல் முஃமினீன் அந்த போஸ்டிங்ல இருந்து இறங்கினா தானே புதுசா அவரால் கொண்டு வர முடியும். அப்ப அந்த உடன்படிக்கை எழுதும் போது இவங்க என்ன செய்யறாங்க? அமீருல் முஃமினீன் அப்படிங்கறத அழிக்கிறாங்க. அப்ப எப்படி இவர் அமீருல் முஃமினீன் அழிச்சிட்டாரோ அப்பவே இவர் அமீருல் காஃபிரீன் ஆயிட்டாரு. இவங்களா இவங்களா கேள்வி கேட்டு இவங்களா ஒரு தீர்ப்பு சொல்றது. இதுதான் காலம் காலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில். அப்ப முடிச்ச உடனே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே சகோதரர்களே, எந்த பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் எதிராளி சொல்வதை என்ன செய்யணுமோ அமைதியாக கேட்கணும். அது உங்கள் மனைவியோடு நீங்கள் போடக்கூடிய பிரச்சனையாக இருந்தால். ஆனா நம்ம தான் மைண்ட் செட்ல வந்துருச்சே பாட்டு கத்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பதில வச்சுக்கலாம். கத்துனாலும் என்ன சொல்றாங்கிறது நம்ம கேட்கணும். அவங்க பத்து சொன்னா அதுல ஒன்னாவது நியாயம் இருக்காதா? பெண்கள் கோச்சிக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல வர. அப்ப யாராக இருந்தாலும், யார் நமக்கு பிரச்சனைக்குரியவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்லுவதை நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவ்வளவு பெரிய சபையில அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஃபுல்லா காது கொடுத்து கேட்கிறேன். கேட்டதோட மாத்திரம் இல்லாம ஹல் இந்தக்கும் ஷை ஒன்னுதா பாருங்க, சுபஹானல்லாஹ். அவங்களுடைய எய்மில், அவங்களுடைய மன்ஹஜ்ல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருந்தால் இப்படி ஒரு கேள்வி அவங்களால கேட்க முடியும்? சரி, மூணுண்டா முதல்ல சொன்னீங்க, இது இல்லாம வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கா? இப்படி நம்ம யாராவது கேட்க முடியுமாங்க? நல்ல வேலை மூணு கேள்வியோட முடிச்சுட்டான். டக்குன்னு பதில சொல்லிட்டு லைட் ஏறி பறக்கிறதா நம்ம ஆளுக்கு தெளிவா இருப்போம். ஆனா பாருங்க, அவங்க அந்த எய்ம், அந்த ஆழ்ந்த ஞானம் அப்படிதானங்க. இல்ல போலால் சத்தியம் விட்டுட்டா அசத்தியத்தை தவிர வேற என்ன? அப்ப தாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதில் அவர்கள் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க போய்தான் எதனாலேயே மூணு கேள்வி தாங்கிறான். ஆனால் முடிச்ச உடனே இது இல்லாம உங்களிடத்திலே வேறு ஏதேனும் இருக்கிறதா? உண்மையிலே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. குறிப்பா குடும்ப விஷயத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நம்ம நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. கல்யாணமான புதுசுல இருந்தே சில பிரச்சனைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள், நான் வந்தேன், என்னை உங்க வீட்டுல மதிக்கல, நான் வந்தேன், என்னை உங்க அம்மா எனக்கு டீ போட்டு தரல, இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அதை என்ன செய்வோம்? அந்த கல்யாண புதுசுல இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்ட்டு என்ன செய்வோமோ, இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுரும். ஒரு நாள் லீவ் போட்டு உட்காருமா? இந்த டீ பிரச்சனை மட்டும்தான் இருக்கா? வேற ஏதாவது டிஃபன் காபி பிரச்சனை இருக்குதான். எல்லாத்தையும் பேசல, அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்னு நீங்க பேசி பாருங்க. அந்த பிரச்சனை அன்னையோட சால். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருகிறார்கள். ரொம்ப அழகா சொல்றாங்க, இது அல்லாத வேறு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? இப்ப உனக்கு ஏதாவது இருந்தாலும் உனக்கு வராது. ஏன் அவ்வளவு ஒரு அழகான அப்ரோச் ஒண்ணு இல்ல இல்ல ஹஸ்புனாகாதான், இந்த மூணு மேட்டர் தான், இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டா முடிஞ்சது. இப்போ அவங்க பதிலுக்கு வரல. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க? எதிரா மனங்களை வெல்ல வேண்டும். ஒரு இடத்துல போற விஷயத்த நம்ம பேசி பஞ்சாயத்துக்கு போய் உட்கார்ந்தா என்ன செய்யணும்? மனிதர்களை படிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனையே பஞ்சாயத்து பண்றவங்களாலதான் இருக்கு. புருஷ முண்டாட்டிக்கு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், இவரு போய் பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு ஈரம் பேனாக்கி பேட பெருசாலியாக்கி தலாக்கு வரைக்கும் கொண்டு போயிருது. நிறைய இடங்கள் எல்லாம் காப்பாற்றணும். முதல்ல சகோதரர்களே, இந்த இஸ்லாம் இருவருக்கிடையில் இணக்கத்தை ஏற்படுத்துறது இருக்க, அது ஒரு பெரிய கலை. அதுல உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த அறிவும் ஒரு அனுபவமும் பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் மனிதர்களை குறிப்பாக மனங்களை படிக்கிற கலை நமக்கு தெரியும். மூணு கேள்வி கேட்டாச்சு, மூணு கேள்வி தான்ங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்பவும் பதிலுக்கு வரல. பதிலுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதமான ஒரு பீடிகை. எப்படி? அரஐதுக்கும் இன் கரத்து அலைக்கும் மின் கிதாபில்லாஹி வ சுன்னத நபீஹி மா யருது கவுலுக்கும். நீங்க என்னெல்லாம் என்கிட்ட கேள்வியை கேட்டீங்களோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக நான் குரானுடைய வசனத்தையோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் ஒரு மேற்கோளையோ காட்டினால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் இவங்க சொல்லக்கூடிய பதில் குரான் சுன்னாவா இருக்குதுன்னு, ரெண்டாவது விஷயம் குரான் சுன்னாவா இருந்தா தான் அது பதில் அப்படின்னு வந்துருச்சு. இவங்க இப்படி கேட்டவொடனே அவனுக்கு மைண்ட்ல என்ன ஆயிடுது, அதுவும் மீறி போக முடியாதுல்ல. என்னதான் பொதுமக்கள் அன்றைக்கு அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் யாருங்க, அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய தியாகம் தெரியாத கூட்டம். நீங்க அந்த வரலாறு நல்லா படிங்க. உஸ்மான் ரலியல்லாஹு முதல் 6 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு எதை எவ்வளவோ குழப்பங்கள் அந்த சமுதாயத்தில், ஆனா பெரிய குழப்பம் தெரியுமா, அந்த சீனியர் கம்பானியன்ஸ் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபாரு சஹாபா, அவங்க யாரும் இல்ல. கிபாரு சஹாபான யாரு, மூத்த வயது நபி தோழர்கள் இருப்பாங்க இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த அந்த தியாகம் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்களை பார்த்தவர்கள், அல்லது தியாகம் செய்ததை தம்முடைய வாரிசுகளுக்கு சொல்லி தெரிந்தவர்கள், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட் தெரியும். அப்படிப்பட்ட மக்கள் இல்லாததனால்தான் கிளர்ச்சியாளர்கள், குழப்பவாதிகள் நிறைய பேர் உருவானாங்க. அப்ப இவங்க வந்து அங்க ஒரு ரூல் ஒண்ணு போடுறாங்க, எப்படி நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக நான் குரானுடைய ஒரு வசனத்தையோ நபியின் ஒரு சுன்னாவையோ பதிலாக சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ரிப்ளை என்னவாக இருக்கும், தெரிஞ்சிடும் உங்களுடைய இந்த தவறான கொள்கையிலிருந்து நீங்கள் விலகி வருவீர்களா. காலு நாம் என்ன சொல்லிட்டான், ஆமான்ட்டான். ஹவாரிஜு கூட ஆமான்ட்டான். ஆனா இன்னைக்கு நாங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கிறோங்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாரு. ஹவாரிஜு கூட தெளிவா சொல்லிட்டான், குரான்ல இருந்தோ அதையும் சொல்றத நீங்க சொன்னா என்ன செய்வான், நாங்க ஏத்துக்கோண்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன இருக்கு, அது நாங்க கமிட்டி கூட்டம் போட்டு முடிவெடுப்போங்கிறோம். கமிட்டி கூட்டம் போட்டு கட்டிடத்துக்குதான் முடிவெடுக்கணும், கொள்கைக்கு முடிவெடுக்க கூடாது. பேசணுமா, 10 மணிக்கு மைக்க முடிச்சோம். முதல் கேள்வி கரெக்டா சொல்லுங்க. அப்பதான் முக்கியமான மேட்டருங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தது, மனிதர்களுக்கு கொடுத்தது. இதுதான் பெரிய அலிகேஷன். அலி ரலி அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஆகப்பெரிய அலிகேஷனே என்னது, தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை அலி அவர்கள் மனிதர்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பதில். அப்படியா, சரி. சைனி அக்ரவு அலைக்கும் ஃபி கிதாபில்லா, நான் உங்களுக்கு குரானுடைய வசனத்தில் ஒன்றை ஓதி காட்டுகிறேன். வசனத்துடைய கருத்து என்ன தெரியுமா, அன் கத் ஸய்யர ஹுக்மஹு இல ரிஜாலி ஃபி ஸமனி ருபுஇ திர்ஹமின், வெறும் கால் காசுக்கு மட்டுமே பெறுமதியாக கூடிய ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் தன்னுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு வசனம் குரானில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு. இது ரொம்ப டீப்பான நாலேஜ் இருந்தாதான் தெரியும். எப்படி இங்க வாழ்வாசாவா பிரச்சனை, இவங்க சும்மா கொண்டு போய் மனிதர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்கல, எப்ப கொடுத்தாங்க, ரெண்டு பக்கமும் டீம் நின்றுட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனை, வாழ்வாசாவா பிரச்சனை, மக்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்கு இதை தவிர ஒரு வழியே இல்லை என்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது ரைட் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் சில பேரை கொடுத்தாங்க. இது வேற விஷயம், இதை கொண்டு வந்து இதுல கோத்துட்டதுனால அந்த வழியிலேயே போய் பதில் கொடுக்கணும். அப்போ அழிதலில் சொல்றாங்க, இது இத்தனை மனிதர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், வெறும் கால் காசிற்கு மட்டுமே, கால் திருகமிற்கு மட்டுமே பெருமதியாக கூடிய ஒரு விஷயத்திலே அல்லாஹ் தனது தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா. இல்லைன்னா எல்லாம் முடிக்கிறேன். உடனே குரானுடைய ஒரு வசனம் சூரத்துல் மாயிதால 95, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்துலு ஸைத, வேட்டை பிராணிகளை நீங்கள் கொல்லாதீர்கள், வஅன்தும் ஹுருமுன், நீங்கள் இஹ்ராமான நிலையில் இருக்கும்போது. நம்ம எல்லாம் ஹஜ் உம்ராக்கு போறோம், அடிக்கடி உம்ராக்கு போறோம், நமக்கு எல்லாம் தெரியும் இஹ்ராமுடைய அந்த ஸ்டேட்டஸுக்குள் நுழைந்து விட்டால், இஹ்ராம் என்கிற அந்த நிலைக்குள் நம்ம வந்துட்டா என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடனா ஆடக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுங்கிற மாதிரி அதுல உள்ள ஒரு ரூல் என்னது, வேட்டை பிராணிகளை கொல்லக்கூடாது, அது வேட்டையாடக்கூடாது, வேட்டை பிராணிகளை நீங்கள் கொல்லக்கூடாது. ஒமன் கத்தலஹு மின்கும் முத்தஅம்மிதன், அப்படி உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே கொன்று விட்டால், ரூல் சொல்லணும்ல, கொல்லக்கூடாதுங்கிறது ரூல்ஸ், கொன்னுட்டா என்ன செய்யறது, அவர் எந்த பிராணியை கொன்றாரோ அதற்கு பகரமான ஒரு பிராணியை அவர் கூலியாக தர வேண்டும், இது விஷயத்தில் நீதிமிக்க இருவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். எப்படி தீர்ப்பளிக்கிறது, உதாரணமா சவுதி அரேபியா அதிகமா இருக்கிற பேர்ட்ஸ்ல ஒன்னு சொல்லுங்க, புறா வேற, கழுது வேற, ஒட்டகம் முதாயம், புறானா பரவாயில்ல நிறைய இருக்குதுங்க, இப்போ ஒரு சில பிராணிகள் இருக்கு, பருந்து ஒன்ன பாத்துட்டாரு வேட்டையாட்டார், இன்னொரு பருந்து கிடைக்கல, அவர் எப்படி அங்க போய் காம்பன்சேஷன் பண்ண முடியும்? இப்படிதானுங்க, 100 ரியால் அவங்க கிட்ட வாங்கினா 100 ரியால் திருப்பி கொடுக்கணும். பருந்த கொண்டா நீ பருந்து தான் கொடுக்கணும், சட்டம் மாதிரி இன்னொரு பருந்து கிடைக்காட்ட அவருக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காக இவர் மைக்ரேட் பண்ணியா போய் இன்னொன்று கொண்டு வர முடியும்? அப்ப இந்த விஷயத்துல பருந்துக்கு பதிலாக அவர் இதை கொடுக்கலாம், அல்லது இதற்கு பெருமானமாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், ரெண்டு பேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ரொம்ப டீப்பான ஒரு மசாலா இந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை என்ன செய்யறாங்க, மனிதர்களிடத்துல கொடுத்திருக்கிறானே, இதுக்கு நீ என்னையா சொல்ல போறீங்க, இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பதில் வரலாம். அடுத்த பதில், புருஷமுண்டாட்டி பஞ்சாயத்தை பத்தி குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, அற்புதமான ஒரு வசனம். சண்டை வந்தா என்னங்க செய்யணும் சொல்லுங்க, சண்டை வந்தா என்ன செய்யணும், வெளியே போயிட வேண்டியது. அனிஃபா பாய் சண்டை வந்தா பேசாம கிளம்பிடுவார். வெரி குட். வேற அப்துல் ரஹ்மான் என்ன செய்வீங்க, அதெல்லாம் எங்களுக்கு அமைதியா இருக்கணும். வெரி குட், ரொம்ப அற்புதமான ஒரு, அவர் வந்து இது தாழ்புதுக்கு போயிருவார். தாழ்புதுனா என்னது, தியானத்துக்கு போயிருவார். அமைதியா வேற நீதியான ஒருத்தர் இதுதான் மேட்டர் பாயிண்ட். இது வந்து நிறைய படித்தரங்கள் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஆளை கூட்டு வர முடியாது. எந்த பிரச்சனையை கூட்டு வருவோம், இருக்கிறதா போறதாங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்படிதான் ஒரு காலம் இருந்துச்சு, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். கல்யாணம் ஆகி சண்டை வந்தா இவங்கதான் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன நடக்குது, ஆம்பளை அம்மா வீட்டுக்கு போறாங்க இல்லாட்ட பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க. நிறைய இடங்கள பள்ளிவாசல் இசா துளவு முடிஞ்சு மக்கள் வெளியே போறதே இல்லை. 8:30 9:30 10:30 ஆனாலும் போறதில்லை. ஏன், இந்த போறதுக்குள்ள நம்ம தூங்கிறேன்னு அதுக்கப்புறம் போலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நிலைமை மாறி போச்சு. ஆனா சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து அட்வைஸ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ வந்து அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை சொல்லுகிறான். எப்படி, வயின் கிஃப்தும் ஷிக்காக பைனிஹிமா, அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் பிளவு வந்து விடும் என்று நீங்கள் பயந்தால், ஃபபஅசு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா, அவன் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் இவன் குடும்ப இவள் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் நீங்கள் நீதிபதியாக அனுப்புங்கள், தீர்ப்பு சொல்பவராக அனுப்புங்கள். இப்ப இங்க புருஷம் முண்டாட்டி பிரச்சனையில தீர்ப்பு சொல்ல அதிகாரத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்கறான், யாருக்கு கொடுக்கறான், அப்படிதான். அப்ப எப்பவுமே சும்மா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு, ரொம்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், எத்தி வைக்கப்படக்கூடிய எத்தனையோ பேர் எத்தி வைத்தவரை விட அதிகமாக விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. எங்க இறுதி ஹஜ்ஜின் போது இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள், ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், காதால் செவிமடுத்த எத்தனையோ பேரை விட எத்தி வைக்கப்பட்டவர்கள் அதிகமாக விளங்கிக் கொள்வார்கள். அப்ப இது வந்து எதுக்கு ஆதாரமா, சஹாபாக்களை விட பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்வதற்குரிய அதிக ஆதாரம். சில பேர் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் அதல்ல, பாதுகாக்கக்கூடியவர்கள். உதாரணமாக குரான் அன்னைக்கு என்ன மாதிரியான பிரதியில பாதுகாக்கப்பட்டுச்சு, எப்படிங்க வா இன்னைக்கு எப்படி பாதுகாக்கப்படுது? அப்ப காலங்கள் செல்ல செல்ல பாதுகாக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் அதிகப்படுத்தப்படும், மனப்பாடம் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற கருத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, மைனூட்டா மாத்திட்ட மாதிரி அவர்களும் மாத்தும் போது அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அழகான முறையில் என்ன செய்கிறார்கள், விளக்கம் கொடுக்கிறார். அப்ப முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சா, பதில் சொன்ன உடனே கேக்குறாங்க, எப்படி இந்த பிரச்சனையில நீங்கள் வெளியே வந்து விட்டீர்களா? காலு நாம் நாம் தான் என்னது, ஆமா பாருங்க, அவன் ஹாரிஜா ஹவாரிஜாவே இருந்தாலும் அவனுக்கு சொல்லப்படுற விஷயம் ஹக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல விவாதம் பண்றவங்க தான் எப்பவுமே இவன் முடிச்சுட்டு வந்து அவன் ஜெயிச்சாங்கிறான், அவன் முடிச்சுட்டு வந்து அவன் ஜெயிச்சாங்கிறான், கடைசி வரைக்கும் யார் ஜெயிச்சானே தெரியும். யாரோடு போய் எங்க போய் விவாதம் பண்ணாலும் நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு இவங்க, இல்ல 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 நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தோல்வியை பார்க்காத 35 வருஷமா நாங்க தான் ஜெயிச்சோம், நான் அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அப்போ அந்த கேள்விக்கு பதில் வந்தோம்னா, இப்ப ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி என்னது, போர் நடந்துச்சு இல்ல, போர் முடிஞ்சவனே என்ன செஞ்சிருக்கணும், கனிமத் பொருளை எடுத்திருக்க வேண்டும், அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்களை செஞ்சிருக்கணும், பங்கு போட்டு இருக்க வேண்டும். இது வந்து மனித தன்மைக்கோ மனித நேயத்திற்கோ முரணானதல்ல. அந்த காலத்திலே போர் முறப்புகள் எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய பெண்களை அவர்கள் பாலியல் ரீதியான அடிமைகளாகவும் வேற மாதிரி பயன்படுத்தி கொண்டிருந்தது உலக சமுதாயம். ஆனா இஸ்லாம் தான் அப்படி வந்தக்கூடிய பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணுமா இல்லையா, போர் வீரர்கள் நிறைய பேர் செத்துட்டாங்க, அல்லது சில பேர் கைதியாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள், பல பேர் விரண்டோடி விட்டார்கள். அகப்பட்டு கொண்ட பெண்களை என்ன செய்யறது, அவங்களுக்கு இஸ்லாம் மாஷாலா மனித உரிமைகள் அடிப்படையில் மனிதநேயத்தோடு அவர்கள் வீரர்களுக்கு பங்கிடப்பட்டு அவர்களுக்கு அந்தஸ்துகளும் ஸ்தானங்களும் கொடுக்கப்பட்டு அவர்கள் மனித உரிமைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தது இஸ்லாம். அப்போ நீங்க என்ன செய்யல, அந்த விஷயத்தை நீங்க செய்யலையே, அப்ப இது ஒரு மிகப்பெரிய பிழைதானே அப்படின்னு ஒன்னு இப்ப இதுக்கு வந்து பதில் கொடுக்கணும். எப்படி, அப்படியா, சரி. இப்ப நீங்க வந்து வந்திருந்தவர்கள் அந்த பெண்களை எல்லாம் நம்ம பங்கு போட்டு கொடுக்கணும்னு சொன்னா வந்திருந்தவர்கள் யாரும் இருந்தா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். இருந்தாங்களா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நவூது பில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அந்நபி அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹி வஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். நபியின் மனைவிகள் இந்த மூமின்களுக்கு யாரு? தாய்மார்கள். தாயை எப்படி பங்கு சொன்னோன்னா அப்பதான் அவனுக்கு மைண்ட்ல வருது. எதுவுமே சகோதரர்களே, நம்ம ஆழ்ந்த அடிப்படையில் உலமாக்களுடைய வழிகாட்டுதலில் சில விஷயங்களை பார்க்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியும்? உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை, கடிவாளம் விடப்பட்ட குதிரைகளை போல் இவங்க சொன்னாதான் நாங்க கேட்போம், இவங்க சொல்றதை மட்டும் தான் நம்ம கேட்போம் என்கிற அடிப்படையில் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களை வென்றெடுக்க முடியவில்லை. தரிகாவிலே உள்ளவன் தரிகாவிலேயே தான் இருக்கிறான், சூஃபிகளில் இருக்கக்கூடிய சூஃபியிலேயே தான் இருக்கிறான். அன்னைக்கு ஒருவன் சமூக வலைதளங்களிலே பார்த்திருப்பீர்கள், நவுது பில்லா, மேடையில் ஏற்றுவதற்கு அச்சேற்றுவதற்கு கூச்சப்படக்கூடிய ஒரு வார்த்தையை அந்த ஒரு தரிகாவனுடைய முரீது எழுதுறார். எப்படி? என்னுடைய ஷேக், எனக்கு முரீது கொடுத்திருக்கக்கூடிய ஷேக் என்னுடைய மனைவியை கேட்டாலும் நான் தர வேண்டும். அதுதான் உண்மையான அகலு சுன்னத்துல் ஜமாத். நவுது பில்லா ரப்பில் கஅபா ஒருவன் எழுதி அதை அப்படியே எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு பகிர்ந்துகிட்டு இருந்தான். எவ்வளவு பாருங்க, அந்த அந்த ஹக்கு என்கிற அந்த வட்டத்தை தாண்டி ஒருத்தன் போனா அவனுடைய சிந்தனை எவ்வளவு மோசமாக போகிறது பாருங்கள். கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்தனையை திறந்து நேர்வழி பெற்ற நல்வழி பெற்ற மன்ஹஜில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை நம்ம போகணும் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்க முடியும்? இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அங்க என்ன செய்யாச்சு? ரெண்டு விஷயங்களை முடிச்சாச்சு. இப்ப மூணாவது கேள்வி என்னது? அமீர் முஃமினீன் அவர் அழிச்சிட்டாரு. எப்போ அமீர் முஃமினீன்ங்கறத அழிச்சாரோ அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிட்டாரு? அவனா முகத்து வச்சிருக்கக்கூடிய வசூல். அப்ப இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்படியா? உங்களுக்கு தெரியுமா ஹுதைபியா உடன்படிக்கையும் போது என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு உதயபியா உடன்படிக்கையின் போது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் அந்த குரேஷிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசக அமைப்பே முதல் எப்படி நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை எடுத்து கொடுக்கறாங்க. இது ஹாதா மா ஆஹத அலைஹி அப்படின்னு வருது. இந்த ஒப்பந்தமானது அல்லாவின் தூதராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் இந்த குரேஷிகளுக்கும் இடையில் நடக்குதுங்கிற அந்த ஒப்பந்த பத்திரத்தின் ஆரம்ப வார்த்தைகள் வரும்போதே குரேஷிகள் என்ன செய்யறான்? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நீங்க ரசுல்லாங்கிறத நாங்க ஏத்துக்கிட்டா தான் பிரச்சனையே இல்லையே. இங்க பிரச்சனையே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க என்ன செய்யல ஏத்துக்கல அப்படின்னும் போது உடன்படிக்கையில் இது வருவது பொருத்தம் இல்லை அப்படிங்க. இதை எழுதுனது யாரு? சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாத்தீங்களா? இதை எழுதுனது அலிரதான் ரசூல் தான் எழுதியாச்சு. இந்த ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலேயே எதிரிகள் இருந்து அப்படி ஒரு மறுப்பு வந்த உடனே அந்த மறுப்பு அந்த சபைக்கு அந்த சூழலுக்கு நியாயமாக இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அமீர் முஃமினீன்ங்கிறது சிறப்பானதுதான், ஆனா ரசூலுல்லாஹ்ங்கிறது எல்லாத்தையும் விட சிறப்பானது. ரசூலுல்லாஹ் என்பதை தாண்டி இந்த உலகத்துல என்னவுமே இல்லைங்க. எல்லா விஷயத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணம் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூப்பிட்டாங்க? அல்லாவின் தூதரேன்னு கூப்பிட்டான். உலகத்திலேயே இப்படி பட்ட பெயரோடு கூப்பிடுவதற்கு பாக்கியம் பெற்ற ஒரே ஒரு மனிதரின் புனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில பேராசிரியரா இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேராசிரியர் பெருந்தகையவர்களே வாருங்கள் டீ குடியுங்கள் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறீங்க, அப்போ டாக்டர் சார் வாங்க டீ குடிங்க அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு பிரச்சனை வரும்போது, இதுல வேற இவர் பெரிய ப்ரொஃபஸரா அப்படின்னு பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க. கேஷுவல் டாக்ல யாராவது டாக்டர் சார் மேனேஜர் சார் வாங்க டீ குடிங்கன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அவங்க மனைவிமார்கள் அவங்களை எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரேன்னு கூப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர்ங்கிற வார்த்தை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அதுக்கு நிகரான ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூல் என்ன செய்யறாங்க? அழிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அழியை அழி அழி என்று சொல்லுகிறார்கள். அழியே அழி அப்படிங்கிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க, என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. உடனே சரி எந்த இடத்துல இருக்க அந்த வார்த்தையை காட்டு நான் அழிக்கிறேங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாங்கிற வார்த்தையை காட்டணும்னு அவங்க என்ன செய்யறாங்க? அழிக்க. அப்போ ரசூலுல்லா என்பது அமீர் முஃமினீன்ங்கிற வார்த்தையை விட ஆயிரம் மடங்கு சிறந்த அந்த வார்த்தையே ஒரு சுமூக சூழலுக்காக ஒரு சமாதானமான ஒரு சூழலுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்திருக்கிறார்கள் எனும்போது இவங்க அழிச்சதை நீங்க எப்படி குற்றம் சொல்ல முடியும்? மூணு கேள்விக்கு பதில் வந்துருச்சா? சுப்ஹான் அல்லாஹ் அலீம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. மஜ்மாவுல் ஜவாயித் என்கிற நூலில் இந்த ஒரே ஒரு சின்ன உரையாடலில் 6000 பேர் கூடியிருந்த அந்த சபையில 2000 பேர் வெளியே வந்துட்டாங்க. 6000 பேர் கூடியிருந்த சபையில 2000 பேர் என்ன செஞ்சு விட்டார்களாம்? அந்த ஃபரஜ் அமின்ஹும் அல்ஃபானி,
அந்த 6000 பேரில் 2000 பேர் அந்த தவறான ஹவாரிஜி அந்த ஹாரிஜியா கொள்கையில் இருந்து வெளியே வந்தார்கள் அப்படின்னு நமக்கு என்ன செய்யப்படுகிறது, இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றினுடைய ஒரு சம்பவம் என்பதனால் இது இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது. என்ன படிப்பினை சகோதரர்களே? பிரச்சனை வருது வருது வருது, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல பேச்சுவார்த்தை நடத்தாமல் போய்கொண்டே இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம உட்கார்ந்து பேசும்போதுதான் ஒரு சுமூக தீர்வு வரும் என்பது ஒரு பொதுவான பாடமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான மிக மிக குறிப்பான ஒரு பாடம் என்னவென்றால், சஹாபாக்களை தாண்டி ஒருவன் சரியான கொள்கைக்கு வந்துவிட முடியாது. அதனாலதான் ஆரம்ப காலத்திலே இந்த ஃபித்னாக்கள் வந்து இந்த ஆரம்ப நேரத்திலே வெளியூரிலிருந்து டிராவல் செய்து புறப்பட்டு வந்து அந்த தாபியன்களும் தபோ தாபியன்களுடைய காலத்திலே வந்து அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் போன்ற நபித்தோழர்களை சந்தித்து இந்த மாதிரி எங்க ஊர்ல எங்க சமுதாயத்துல இது இதெல்லாம் மார்க்கமாக காட்சியளிக்கப்படுகிறது, இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதுதானா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் எங்களிடத்தில் என்ன கிடையாது, இது மார்க்கமாக வழமையாக இருந்திருக்கவில்லை அப்படின்ன உடனேதான் ஒன்று விதாத்தா இல்லையா என்பதை என்ன செய்வாங்க, அன்றைக்கு அந்த முன்னோர்கள் முடிவு செய்தார்கள். அந்த மாதிரி என்னதான் காலங்கள் வந்தாலும், வித்தியாச வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சூழல் வந்தாலும், மார்க்கம் என்பது தெளிவானது, அது நிரந்தரமானது, நிலையானது, புனிதமானது. அது அன்றைக்கு எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுத்தாங்களோ அந்த வகையிலேயே இறுதி வரைக்கும் இருக்கும் வடிவம் கொண்டது. அதனாலதான் வழிகட்டர்கள் வழிகேடர்கள் யார், சொர்க்கத்திற்குரியவர்கள் யார், நரகத்திற்குரியவர்கள் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொல்லும் போது மா அன அலைஹி வஸ்ஹாபி என்று சொன்னார்கள். நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், இறுதி வரைக்கும் இந்த உண்மையான சத்திய கொள்கையிலேயே இருக்க, இந்த கொள்கையிலேயே இறக்க எங்கள் அனைவர்களுக்கும் நற்பாக்கியம் செய்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.